உலக மேன்மை அற்பமென்றும் உலக ஆசி ஒப்ப என்றும் வெள்ளத்தில் நின்று கூறுவாய நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய்
ஒருவேளை இப்படியான ஒரு கேள்வியை இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்டார், நாம் என்ன பதில் சொன்னது? இன்னும் கொஞ்ச காலம் பொருள் ஆண்டவர், நான் செய்ய வேண்டிய சில காரியங்களும் நான் நிறைவேற்ற வேண்டிய சில கடமைகள் உண்டு, அதையெல்லாம் செஞ்சுக்குவார் என்று சொன்னார். ஒரு கட்டத்தில் ஒரு வாலிபன் வந்த ஆண்டவரத்தில், ஆண்டவரே உண்மை நான் பின்பற்றுவேன், ஆனா அதற்கு முன்பாக என் தகப்பனை நான் அடக்கம் அளித்து வர சொன்னார். மறித்தவர் தங்கள் மறித்தோட அடக்கம் பண்ணட்டு எனக்கு பின்சென்ற கலப்பெண்களை கையை வைத்து பிஞ்சிட்டு பார்க்கிற எவரும் தேவரின் ராஜ்யத்துக்கு தகுதியுடையவன் அல்ல என்று ஆண்டவர் அதற்கு கீழே உங்கள் வாசித்து வந்த சரி. இன்றைக்கு நான் உங்களோடு பேசி பேசுவதற்காக தேவ கிருபையோடு தெரிந்து கொண்ட வேத பகுதி திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் புக் ஆஃப் லூக் அதிகாரம் அன்றியும்
சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரலும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
இந்த வேத பகுதியில் ரெண்டு கல்லர்கள் அல்லது ரெண்டு குற்றவாளி தேச துரோகத்தின் அடிப்படையில் சிலுவையில் அறையப்பட்ட ரெண்டு குற்றவாளி அல்லது ரெண்டு கல்லர்கள், அதன் நடுவிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று அவரை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரெண்டு குற்றவாளிகள் நடுவிலே ஒரு குற்றவாளியைப் போல சிலுவையில் காட்சியளித்தார். நீங்களும் நானும் செய்த குற்றங்களுக்காக அவர் குற்றவாளியைப் போல மாற வேண்டியதாயிற்று. ரெண்டு கலர், ரெண்டு குற்றவாளிகள், ரெண்டு பக்கத்தில் வலப்பக்கம் ஒருவன், இடப்பக்கம் ஒருத்தன் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கார். ஆணிகளிலே அவர்கள் சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. மத்தியான வேளை, கடும் வெயில், கடினமான சூழலை வெயில் ஒருபுறம், அது மட்டுமல்ல ஆணிகளிலே அவர்கள் சரீரம் தொங்குகிற அந்த கொடிய வேதனை. ஒவ்வொரு தடவையும் ஆணியிலே சிலுவையிலே அறையப்பட்டவர்கள் மூச்செடுக்கும் போது தங்கள் முழு சரீரத்தையும் தூக்கி சுவாசித்து கீழே விடுவார்கள். அவ்வளவு கொடிதான ஒரு மரணம் சிலுவை மரணம். அப்படிப்பட்ட சிலுவையில ரெண்டு கள்ளர்கள், நடுவில் இயேசு. இப்ப மூன்று பேரும் மறிக்க போற ஒரு சூழ்நிலை, அதிலும் இயேசு ரெண்டு பேருக்கும் முந்தி கொண்டார். அவர் முதலே ரெண்டு பேருக்கும் முதலே அவர் மறித்து விட்டார். ரெண்டு கள்ளர்களுடைய கால்களும் எலும்புகளும் முறிக்கப்பட்டது, ஆனா ஆண்டவர் இயேசுவின் கால்களும் முறிக்கப்படவில்லை. ஏன் தெரியுமா? ரெண்டு காரணம். ஒன்று, அவர் ஏற்கனவே மறித்து போய்விட்டார் என்பதனால் அவருடைய கால் எலும்புகளை அவர்கள் முறிக்கவில்லை. இதற்கு முன்பாக முக்கியமான ஒரு காரியம், அவருடைய எலும்புகளிலே ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை என்ற வேத வாக்கிய நிறைவேறத்தக்கதாக அப்படி நடந்தது. அது மட்டுமல்ல, பஸ்காவுக்கு கொடுக்கப்பட்ட ஆடு, அத பஸ்காவை புசிக்கிறவர்கள் அதுல ஒரு அந்த ஆட்டுல ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது என்பதும் பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்த கட்டளை. அந்த பஸ்க ஆடு வேற ஒருவரும் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். போகட்டும், என்ன கவனிங்க. சோ இப்ப என்ன கவனிங்க, தயவு செய்து. ரெண்டு கலர்கள், நடுவுல இயேசு, சிலுவரை அறியப்பட்ட சூழ்நிலை, கடினமான ஒரு நேரம், கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்துல ஒரு ஒரு டயலாக், ஒரு சம்பாஷணை நடக்கு. ஒரு ஒரு சம்பாஷணை நடக்கிற சூழ்நிலைகளை நாம் கவனிக்கிறது நல்லது. சோ இப்ப மூன்று பேரும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது ஒரு சம்பாஷணை நடக்குது. ஒருத்தன் சொல்றான், அவரை பார்த்து அவரை ஆண்டவர் இயேசு குறித்து சரியான ஒரு தகவல் ஒரு கலை சொல்லல. அவன் இப்படி சொல்லும் போதுதான் மற்றவன் அவனை பார்த்து சொல்றான், ஒரு கள்ளன் சொன்ன, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று ஒரு கள்ளன் இயேசுவை இகழ்ந்தான் என்று சொல்லப்படுறது 40-ஆம் வசனம் சொல்லப்படுது. அடுத்த கள்ளன் அவனை மற்ற கள்ளனை பார்த்து சொல்றான், நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாக இருந்தும் நீ தேவனுக்கு பயப்படுறதில்ல, நாமும் நியாயமானபடி தண்டிக்கப்படுறோம். ஆனா இவரோ ஒரு தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லை. ஒரு கள்ளன் இயேசுவை நிந்திக்கிறான், இகழுகிறான். மறுகள்ளன் அந்த நிந்தித்த கல்வனை பார்த்து சொல்றான், நாம் செய்தவைகளுக்குரிய தண்டனை அனுபவிக்கிறோம், ஆனா இவரோ தகாதது ஒன்றும் நடப்பிக்கவில்லை என்று அந்த கள்ளன் அவரை பார்த்து சொல்றான். சொல்லி போட்டு 43-ஆம் வசனத்துல 42-ஆம் வசனம் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது இந்த அடியேனை நினைந்திரலாம். என்ன கவனிங்க, இவர் தேவனுக்கு பயப்பட்ட ஒரு கலனாக காணப்படுறார். மட்டுமல்ல, தன் குற்றத்தை ஒத்துக்கொண்ட கலனாகவும் காணப்படுறார். மட்டுமல்ல, மற்றவன் இயேசு குற்றமற்றவர் என்பதையும் கண்டுகொண்ட கலனாக காணப்படுகிறார். மட்டுமல்ல, இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவராக காணுகிற நல்ல ஆவிக்குரிய கண்கள் அவனுக்கு இருந்திருக்கிறது. மட்டுமல்ல, இனிவரும் ராஜ்யத்தின் மேல் அவன் பல நம்பிக்கொள்ளவனாகவும் இருந்திருக்கான். இவைகளை குறித்து நான் இன்றைக்கு பேசல, ஆனா சொல்ல வர ஒரு காரியம் நன்றாய் கவனி. கடைசி நேரத்திலும், சிலுவையிலே தொங்குகிற கடைசி நேரத்திலும், இந்த சரியான கள்ளன் அல்லது மனம் திரும்பின கள்ளன் அல்லது தேவனுக்கு பயந்த கள்ளன் அல்லது குற்றவாளி இந்த கடைசி நேரத்திலும் இந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தி கொண்டான். இன்றைக்கு நான் உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன தெரியுமா? சந்தர்ப்பங்களை தவற விடாதே. Don't miss the opportunities which are given by the Lord unto you. சந்தர்ப்பங்களை தவற விடக்கூடாது. நல்ல சந்தர்ப்பங்களை, சரியான சந்தர்ப்பங்களை தவற விட்டதினால் கண்ணீர் வடிக்கிற அநேகர் இன்றைக்கும் காணப்படுகிறார். சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் அவற்றை தவறுவிட்டு அவற்றுக்காக கண்ணீர் வடிக்கிறவர்களால் உலகத்திலே அப்படிப்பட்டவர்கள் உலகத்திலே நிறைந்து காணப்படுகிறார்கள். ஆனா நீயும் நானும் சரியான சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் அது ஆவிக்குரிய விவேகம் எனப்படும். மட்டுமல்ல தேவனால பாராட்டப்படுகிற மக்களாகவும் நாம் காணப்படுவோம். நான் சொல்றத நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. சோ ஒரு கள்ளன் அந்த சரியான சந்தர்ப்பத்தை தவற விட்டுட்டான். ஆனா இன்னொரு கள்ளனோ அந்த கடைசி நேரத்திலும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டதால் இயேசுவோடு கூட அன்றைக்கு பரதேசம் இருக்கிற ஒரு மாபெரும் பாக்கியத்தை பெற்றுக் கொண்டானே பாருங்க. அப்படியானால் ஒரு மனிதனுக்கு தேவனாலே கொடுக்கப்படுகிற நல்ல சந்தர்ப்பங்கள், நல்ல தருணங்கள், நல்ல வாய்ப்புகள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை குறித்து தயவு செய்து கொஞ்சம் சிந்திங்க. நான் கொஞ்சம் சிந்திக்க கற்றுக்கொள்ளணும், சிந்திக்க பழகணும். இந்த கடைசி சந்தர்ப்பத்தை இந்த மனம் திரும்பின கள்ளன் பயன்படுத்தாமல் விட்டிருந்தால் இவனும் மறுகளோடு சேர்ந்து அவன் நரகத்துக்குள்ளே நித்திய அக்னிக்குள்ள போயிருக்கணும். ஆனா கடைசி நேரத்தில் அவன் குற்றவாளிதான், தேச துரோகங்களிலே ஈடுபட்டு வந்தான், கொலை குற்றச்சாட்டுகளிலே சம்பந்தப்பட்டு வந்தான், அவன் ஆட்களை அனுபவித்து வந்தான். கடைசி நேரத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது தனக்கு பக்கத்தில் இருக்கிறவர் தேவனுடைய குமாரன் என்றும் ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் இனம் கண்டு கொண்டான். இனம் கண்டு கொண்டு அந்த சந்தர்ப்பத்தை அவன் சரியாக பயன்படுத்தி கொண்டான். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னையும் நினைந்தரலும். இப்படி அவன் சொன்ன போது ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பார். அர்த்தம் என்ன? இன்றைக்கு இயேசுவும் மரிக்க போகிறாரு, அக்கள்ளனும் மரிக்க போறார். ஆகவே இயேசு ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, இன்றைக்கு என்னோட கூட நீ பரதேசில் இருப்பாய். ஆகவே அந்த கள்ளன் அவன் குற்றவாளியாக இருந்தாலும், தவறுகள் பல செய்திருந்தாலும், தேச துரோகங்களிலே கொலை குற்றச்சாட்டுகளிலே ஈடுபட்டிருந்தாலும், அந்த கடைசி சந்தர்ப்பத்தை அவன் சரியாக பயன்படுத்தி விட்டபடியால் ஆண்டவர் இயேசுவோடு பரதேசில் பிரவேசிக்கிற ஒரு மாபெரும் பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆகவே தேவனுடைய ஜனமே, தேவனால நமக்கு அருளப்படுகிற சந்தர்ப்பங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை கொஞ்சம் சிந்திச்சுப்பார், யோசித்துப்பார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஏற்கனவே தேவனால நமக்கு கொடுக்கப்பட்ட பல நல்ல அரிய சந்தர்ப்பங்களை இழந்து விட்டோம். அவைகளை குறித்து சரியான ஒரு 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 கண்ணோட்டம் நமக்கு இல்லாதபடியாலும் நாம் அவைகளை இழந்து விட்டோம். அவர்களை குறித்த சரியான அறிவு தெளிவு நமக்குள்ள இல்லாதபடியாலும் தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வாய்ப்புகளை, நல்ல சந்தர்ப்பங்களை, நல்ல தருணங்களை நாம் நழுவு விட்டு விட்டோம். ஆனால் இன்றைக்கு நான் இந்த செய்தியை சேர்த்ததன் நோக்கம், இனிமேலும் நாம் அப்படி இருந்திருக்கூடாது. இனிமேலும் தேவனால நமக்கு அருளப்படுகிற நல்ல சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள், தருணங்களை நாம் இழந்து விடக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொன்ன கவனிங்க, லூக்கா 2 நாம் பார்க்கிறோம், மரியாள் பிரசவ வேதனைப்படுகிற வேளையில யோசேப்பு அவளை கூட்டிட்டு வர. 2 நாம் பார்க்கிறோம், மரியாள் சத்திரத்திலும் இடம் இல்லாதபடியால். 2:7 நம்புறேன், லூக்கா 2:7 சத்திரத்திலும் அவளுக்கு இடம் இல்லாதபடியால் பிள்ளையை துணிகளால் சுட்டி அதன் முன்னணியிலே கிடத்தினார்கள். சரிதானே? நன்றாக கவனிங்க, சரித்திர நாயகன் இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்த போது அவருக்கு சத்திரத்திலும் கூட இடம் இல்லை என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்கிறது நல்லது. சோ இயேசு கிறிஸ்து அவர் பிறக்கிற வேளையிலே அவருக்கு சத்திரத்தில் கூட இடம் கிடைக்கல. என்ன கவனிங்க, அந்த சத்திரக்காரனுக்கு வந்திருக்கிறது யாரென்றும், மரியாளுடைய கற்பத்தில் இருக்கிறது யாரென்றும் சரியாக தெரிந்திருந்தால் சிந்திச்சு பாருங்க, மரியாள் அப்படி விட்டுருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க, வந்திருக்கிறது யாரு, மரியாதை கற்பத்தில் இருக்கிறது யாரு என்று சத்திரக்காரனுக்கு சரியாக தெரிந்திருந்தால் உள்ளே கூப்பிட்டு அவருக்கு இடம் கொடுத்திருப்பார். ஆனால் அவருடைய அறியாமையினால் அல்லது தெரியாமையினாலோ அந்த நல்ல வாய்ப்பை, அரிய சந்தர்ப்பத்தை சத்திரக்காரர் இழந்து விட்டான். பாருங்க, நீயும் நானும் தேவனால நமக்கு கொடுக்கப்படுகிற நல்ல சந்தர்ப்பங்களை, அரிய வாய்ப்புகளை தவற விடக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. நாம் அவர்களை பயன்படுத்தணும். நாம் அவர்களை கச்சிதமாக பயன்படுத்துவோமா இருந்தால் நமக்கும் ஆசீர்வாதம், தேவனுடைய சபைக்கும் ஆசீர்வாதம். பாருங்க, ஆமே சொன்ன சாயங்கால வேளையிலே சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி பலருக்கு ஆசீர்வாதமாக மாறின சிலரையும், சில சந்தர்ப்பங்களை தவறுவிட்டதனால் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டவர்களை நாம் இந்த வேதத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சோ அதில் இருக்கிற நன்மைகளையும் தீமைகளையும் நாம் சீர்தூக்கி பார்த்து இனிமேல் தேவனால நமக்கு அருளப்பட போகிற நல்ல அரிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் தவறவிடாமல் பாதுகாத்துக் கொள்வோமா இருந்தால் தேவனுக்கு முன்பாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். சரியில்ல ஒரு ஆமே சொன்னேன். ஹல்லேலூயா. இனிமேலும் உனக்கு தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்தை இழந்தார் ஜாக்கிரதையா. சோ முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய ஒருவர் திருப்பிக் கொள்வோமே, லூக்கா 10 எல்லாரும் திருப்பிக் கொள்ள, எல்லாருக்கும் தெரிந்த ரெண்டு நபர் தேவ சிஸ்டர்ஸ் மார்த்தாள் அண்ட் மரியா. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, 10 லூக்கா 10 படிப்போமே, 38-42 வரை படி.
பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரி அவரை தன்னை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மாற்றாளே மாற்றாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார்.
ரெண்டு சகோதரிகள், they are sisters. சோ மார்த்தாள் மரியா. சோ மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை அழைத்து வீட்டிலே விருந்தினராக அழைத்துக் கொண்டு வர, வீட்டிலே மார்த்தாள் இயேசுவை வரவழைத்து அவரை உட்கார வைத்து பற்பல வேலைகளை செய்வதில் அவர் ரொம்ப பிஸியாக இருந்திருக்கார். நான் சொல்வதை நீங்க நன்றாய் கவனிங்க, அப்படிதான் உங்களுக்கு உள்ள போகும், உங்களுடைய ஆவிக்குள்ளது போகும். ஒருத்தி வேலை செய்யறார், மற்றவள் சும்மா இருக்கு. மார்த்தாள் ஆண்டவர் இயேசுவை உள்ளே ஏற்றுக்கொண்ட பிரகாரம் அவரை கவனிப்பதற்காக, அவருக்கு விருந்து செய்வதற்காக பற்பல வேலைகளில் ரொம்ப பிஸியாக இருக்கிறார். மேபி இந்த கிச்சன் ஆண்டவருக்காக பல உணவு வகைகளை தயாரித்திருக்கலாம், பல காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் மரியாள் அந்த பக்கம் போகாம அவள் மறுபக்கம் ஒப்போசிட்டாக இருந்து இயேசுடைய பாதத்துல உட்கார்ந்து விட்டார். இத பார்த்த கிட்டத்தட்ட ஒரு டிராமா மாதிரி இருக்கு. இதை பார்த்த போது மார்த்தாளுக்கு சரியான கோபம், சரியான கோபம். எதனால? தனக்கு உதவி செய்யல, தனக்கு ஹெல்ப் பண்ணல. இவ மார்த்தாள் டைரக்டா வந்து யாரோட பேசியிருக்கணும்? மரியாதோட பேசிக்கணும். நான் தனி என்று கஷ்டப்படுறேன், உனக்கு யோசனை இல்லையான்னு சொல்லி, உனக்கு கவலை இல்லையான்னு சொல்லி மார்த்தாள் வந்து ஆரோட பேசிருக்கணும், மரியாதோட பேசிருக்கணும். ஆனா டைரக்டாக ஆடத்துல வந்து கேட்கிறாள், பாருங்க இயேசு பாத்தீங்க, ஆண்டவரே, நான் இவ்வளவு வேலை செய்யறேன், உமக்காக தனியப்பட்டு தனியன் என்று நான் கஷ்டப்பட்டு பற்பல வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறேன், ஆனா இவன் வந்து உங்களுடைய பாதத்துல சோம்பரிய மாதிரி உட்கார்ந்து இருக்கா, உமக்கு இது குறிச்சு கவலை இல்லையா? சில வேலையில நான் இப்படித்தான் சொல்றது உண்டு இல்லையா? நான் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறேன், ஆண்டவரே,
இவ்வளவு நாட்களாக இந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக மன்றாடுகிறேன், ஆனா நீரோ செவி கொடுக்கிறீர்கள், ஆனா உமக்கு கண் இல்லையா, காது இல்லையா, அது இல்லையா என்றெல்லாம் கேட்கிறவர்கள் எத்தனை பேர் தெரியும். நான் கஷ்டப்படுகிறேன் வாழ்க்கையில், நான் வாழ்க்கையில பல வேதனை குழுக்களாக கடந்து போகிறேன், ஆனா உமை நோக்கி கூப்பிடுகிறேன், மன்றாடுகிறேன், ஜெபிக்கிறேன், ஆனா நீரோ எனக்கு பதிதரவில்லையே, ஆண்டவரே நீ காண்றதில்லையா, உமக்கு கண் இல்லையா, நான் செய்கிற ஜெபம் நீ கேட்கறதில்லையா என்றெல்லாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறவர்கள் பலர் உண்டு என கருமானவர். ஆனா நான் உனக்கு சொல்றேன், நீ அப்படி கேட்க, உன் தேவன் உயிரோடு தான் இருக்கிறார், அவர் சரியான நேரத்துல உனக்கு அவர் பதிலளிக்க வல்லவராக இருக்கிறார் என கரிமானவர்களே. ஒன்று நீங்க மனதில் வச்சிருக்கணும், நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்ல தகப்பு, எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், எதை கொடுக்கணும் அவருக்கு தெரியும். ஆனா நீ கேள், நீ கேள், நீ கேட்டுக்கொள்வது தேவ பார்வையில் சரியா இருந்தா அதை நீ பெற்றுக் கொள்வார், ஆனா அதற்குரிய நேரமும் காலமும் அவர் தான் டிசைட் பண்ணணும். நாம கேட்கிற மாதிரி இப்ப செய்யும், இப்ப தாரும், இப்ப வேணும் எனக்கு எல்லாம், இப்ப இப்ப இப்ப. ஆனா ஆண்டவர் மறுபக்கத்தை திரும்பி, மகனே மகளே நீ இந்த காரியத்துல உடனடியாக மனம் திரும்பி, இப்ப மனம் திரும்ப, நான் கேட்கறத நீர் எனக்கு செய்யும், ஆனா நீ கேட்கறத நான் கொஞ்சம் லேட்டா பாக்குறேன். இப்படி நாம சொல்ற இல்ல, ஆனா அப்படி வாழ்றோம் இல்ல. எத்தனையோ காரியங்களை நாம் ஆண்டு விடத்துல கேட்கிறோம், ஆண்டு அதை தாரும், இதை தாரும், அதை தாரும், இதை தாரும், அதை தாரும், இதை தாரும். ஆனா ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்விக்கு நம்மிடத்தில் பதில் இல்லையே. சிந்திச்சு பாரு, நான் தனியே கஷ்டப்படுகிறேன், என் சகோதரி எனக்கு உதவி செய்யல, உமக்கு இதை குறித்து கவலை இல்லையா, நீ இங்கதானே இருக்கிறேன், ஆண்டவரே உண்மை நான் தானே கூட்டிட்டு வந்தேன், உண்மை விருந்தினராக நான் கூட்டிட்டு வந்தேனே, உமக்காக நான் பற்பல வேலைகளை செய்து கொண்டிருக்கேன் உண்மை கவனிங்கிறதுக்கு, ஆனா என் சகோதரி இதுல ஒன்றும் பங்கு பெறாமல் தான் உண்டு என்று சொல்லி உன் பாதத்துல வந்து அமர்ந்திருக்கிறாளே, நீ இதை குறித்து ஒன்னு சொல்றது இல்லையா, உமக்கு கவலை இல்லையா. ஒருவேளை நம்முடைய சொந்த புத்தியின்படி இந்த காட்சியை நாம் சிந்தித்து பார்க்கும் போது மாத்தா செய்தது சரி போல தோணும் இல்லையா. வந்திருக்கிற விருந்தினர சரியா கவனிக்காம போய் பாதத்தில் இருக்கிறதா அப்படின்னு நாம சொல்ல நான் சொல்ல நல்லா கவனி. எந்த ஒரு காரியத்தையும், எந்த ஒரு காரியத்தையும் தேவன் எப்படி பார்ப்பார், தேவன் எப்படி இதை கண்ணோக்கி பார்ப்பார் என்ற விதத்தில் நாம் சிந்திப்போம், ஆனால் அநேக தவறுகளுக்கு நம்ம விலக்கி காத்துக் கொள்ள முடியும். நம்ம சுய புத்தியும் சுய சிந்தனைகளும் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், ஆனா இப்ப இதை குறித்து ஆண்டவர் என்ன நினைப்பார், தேவன் எப்படி இதை கையாளுவார் என்பதை குறித்து சிந்திக்கிறது ஒரு தேவனுடைய பிள்ளைக்குரிய அழகு அல்லது லட்சணம். திங்க், தேர் வாஸ் எ லேடி, ஒரு பெண், பாவியான இஸ்திரி, கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண் இயேசுவுக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிறார். மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி, அக்கார்டிங் டு தி லா விச் ஹஸ் கிவன் பை மோசஸ், கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும், தட்ஸ் மீன் கொலை செய்யப்பட வேண்டும். இப்ப நாங்க இவ்வளவு முடித்த கொண்டு வந்திருக்கோம், இதுக்கு நீர் என்ன சொல்லுறீங்க, வாட் இஸ் யுவர் ஆன்சர் அபவுட் திஸ் லேடி. நாங்க ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறோம், என்ன பாவத்தில் அகப்பட்ட ஒரு பெண்ணை கையுமையுமாக பிடித்துக் கொண்டு வந்திருக்கோம், ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறோம், மோசே எங்களுக்கு தந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும், நீர் இதை குறித்து என்ன சொல்லுகிறீர். So they have already decided to kill her. அவர் கொல்லறதுக்கு அவங்க ஏற்கனவே ஆயத்தம். அவைதான் சிறியோர் முதல் பெரியோர் வரை கல்லுகளை எடுத்துக்கொண்டு பற்களை நறுமிக்கொண்டு நிற்கிறார்கள். நீர் இதை குறித்து என்ன சொல்லுகிறீர், இவள் சாக வேண்டும், இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும், இதை குறித்து நீர் என்ன சொல்லுகிறீர். இதை குறித்து நான் சிந்தித்து பார்த்தபோது எனக்குள்ள ஒளிப்பட்ட வெளிச்சங்கள், மோசேயுடைய சட்டப்படி நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொல்லப்பட வேண்டிய பெண்ணை ஏன் இவர்கள் இயேசுரத்தில் கொண்டவர்கள், அவர்களே கல்லறிந்து கொண்டிருக்கலாம், இயேசுரத்தில் கொண்டு சட்டம் தெரியும், கையுகளமாக பிடிபட்டிருக்க, கல்லறிந்து கொல்லப்பட வேண்டியதான், ஏன் இயேசுரத்தில் கொண்டு. உலகம் அவள் சாக வேண்டும் என்று சொல்லிச்சு, பட் இயேசுவோ நோ, அவள் வாழட்டும் என்று சொன்னார். ஒரு பெருங்கூட்டம் அவள் சாக வேண்டும் என்று சொன்னது. ஆனா இயேசுவோ, நோ, அவள் வாழட்டும், இதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, அவர்களை வாழ வைக்கிறதுக்கே வந்திருக்கார் என்று இயேசு சொன்ன வார்த்தை எவ்வளவு உண்மை பாரு, எவ்வளவு உண்மை பாரு. இன்னும் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த கல்லுகளை வைத்துக் கொண்டிருந்தார்களே எல்லாரும், எடுத்துக் கொண்டிருந்தார்களே எறிகிறதுக்கு, அவர்களை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது அவள் மேலே கல்லறியட்டும். எவ்வளவுதான் இயேசு சொன்ன வார்த்தை, எவ்வளவுதான். நீர் என்ன சொல்லுகிறீர், இவள் சாக வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர். மௌனமாயிருந்த இயேசு தன் வாயை திறந்தார், சொன்னார், உங்களில பாவம் இல்லாதவன் முதல் இவள் மேல கல்லறிய. ஓகே, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கொள்றேன், நியாயப்பிரமாணத்தின்படி சாகத்தான் வேணும், ஆனால் உங்களில பாவம் இல்லாதவன் இவள் மேல கல்லறிய. வாசித்து பார்க்கும் போது மனசாட்சியிலே குத்தப்பட்டவர்களாய் ஒருவர் பின் ஒருவராக எடுத்த கல்லை கீழே போட்டுட்டு போட்டாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன, அவங்க எல்லாரும் இந்த பாவத்திலாக
இருக்கிறது. ஆனா இன்னொரு மேல கல்லறிந்து கொள்வது, they are ready to kill her. அந்த பெண்ணை கொள்வதற்கு பலர் ஆயத்தமான தங்கள் வாழ்க்கையிலோ பயங்கரமான பாவங்கள், பயங்கரமான குற்ற செயல்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே. ஆகவேதான் இயேசு அவளை, உங்களின் பாவம் இல்லாதவன் அவன் மேல் கல்லறிய. ஒருவன் கூட எரியல பாருங்க, எனக்கு ஆச்சரியம். இந்த வார்த்தையை கேட்ட அந்த பெருங்கூட்டத்தில் ஒருத்தனு கூட தைரியம் இல்லையே கல்லறிகிறதுக்கு. நான் பாருங்க, அதை இருந்த எல்லாருமே தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்தவளாக காணப்படும். நான் என்ன சொல்லுவாரு, இந்த பெருங்கூட்டம் அவளை பார்த்த பார்வை வித்தியாசம், ஆனா இயேசு அந்த பெண்ணை பார்த்த பார்வை வித்தியாசம். நான் என்ன சொல்லுவாரு, எந்த ஒரு சம்பவத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம சொந்த புத்தியின்படி நாம் பார்க்காமல் இந்த காரியத்தை ஆண்டவர் எப்படி கையாளுவார், இதை குறித்து தேவன் என்ன யோசிப்பார், தேவன் என்ன சிந்திப்பார், ஆண்டவர் இதை குறித்து என்ன சொல்லுவார், இப்படி நாம் சிந்திக்க நாம் பழகுவோமா இருந்தால், இப்படி சிந்திக்கிறதுக்கு நம்மை நாம் பழக்கப்படுத்திக் கொள்வோமா இருந்தால், தேவனுக்கு முன்பாக பல குற்றங்களுக்கு நம்மை விலகி காத்துக்கொள்ள முடியும் பாருங்க. அருமானவர்களே, நான் சொல்றது நல்லா சிந்தி, நல்லா சிந்தி. மாத்தாள் இயேசுவை அழைத்துட்டு வந்தார், வெறும் தோம்பல், பற்பல வேலைகளை செய்வதில் அலுவலக நிறைந்து காணப்பட்டார். ஆனால் அவருடைய தங்கை, அவருடைய சகோதரியோ ஒரு வேலையும் செய்யல, இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்தார். இப்ப நான் சொல்ல வர போய் என்ன தெரியுமா, என கவனிங்க, மரியாள் சரியாக அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டார், ஆனா மார்த்தாள் அவரை கோட்டை விட்டார். வந்திருக்கிறவர் யாரு, தேவகுமார். வந்திருக்கிறவர் யாரு, ஆண்டவர். இப்ப மரியாதை நோக்கம் எல்லாம் என்ன, இயேசு என்ன சொல்ல போறார், அவருடைய வாயிலிருந்து வரப்போற வார்த்தைகள் எப்படிப்பட்டவை, அவர் எனக்கு என்ன சொல்லுவார். ஒரு பாடல் இருக்கு இல்லையா, இயேசுநாதர் பேசினார் அவர் என்ன பேசுவார், ஏழை நெஞ்சம் அமைதி கொள்ள என்ன கூறுவா. மரியாளுடைய ஏக்கம் எல்லாம் இயேசு எனக்கு என்ன சொல்ல போற, நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி வாழணும், அவர் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், நான் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன சொல்லுவாரு, இதுதான் மரியாதை நோக்கம், இதுதான் மரியாதை சிந்தனை. ஆகவே தான் அவள் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி ஒரு இடமும் போகல, ஒரு வேலையும் செய்யல, இருந்துட்டால் பாருங்கள் பாதத்துல ஆண்டவரே நீ பேசும், நான் கேட்கிறேன். ஹலோ உலகில் ஒரு ஆமே சொல்லு. ஆனா மாத்தாளோ, மாத்தாளோ ஆண்டவர் சொல்லுவதில் அவளுக்கு அக்கறை இல்லை, ஆண்டவருக்கு ஏதாவது செய்யறதுல அக்கறை இருந்தது. தனியா பாதமா, தேவனுடைய வேலையா, தேவனுடைய பாதமா, எது முக்கியம்?
வேலை நேரத்தை தொழுகை நேரத்தை வேலை நேரம் ஆக்குறதும் வேலை நேரத்தை தொழுகை நேரமாக மாற்றுகிறதும் தவறு. வடஅம்சை தேவனை தேட வேண்டிய நேரத்தில் தேவனை தேட, மற்ற அலுவல்கள் செய்ய வேண்டிய நேரத்தில் மற்ற அலுவல்களை செய்யணும். விளங்கினவர் ஆமே சொல்லணும். இது தேவனை தேடுகிற நேரம், இது தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற நேரம். இதை நாம் தவிர்த்து வேற எந்த வேலையில ஈடுபட்டாலும் தேவனுக்கு முன்பாக அது சரியானது அல்ல. ஓகே, தேர் இஸ் சம் ஏர்ஜென்ட் நீட்ஸ், யூ நோ தட். சில தவிர்க்க முடியாத அவசரமான சில காரியங்கள், இட் இஸ் ஓகே, அது உங்களுக்கு தெரியும். மற்றும்படி நாம வேற தேவ பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டிய நேரத்தை நாம் வேற எந்த ஒரு காரியத்துக்காக செலவழித்தாலும் சொல்றேன் கேளுங்க, தேவன் அதுல பிரியப்படவே மாட்டார், பிரியப்படவே மாட்டார். என்ன சொல்லட்டுமா, தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் தான் தேவ வேலைக்கு பாத்திரமானவர்கள். விளங்குற ஆமே சொல்லுங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இயேசு அவளை அப்ரிசியேட் பண்ணார். மாற்றாளே மாற்றாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நோ 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 நோ, ஆனா தேவையானது ஒன்று. அது என்ன? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொண்டார். புரிஞ்ச அவர் ஆமே சொல்லுங்க. எது முக்கியம் என கடிமானுக்குள்ளே, மரியாள் சரியாக அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு தன் இருதயத்தில் எடுத்துக்கொண்டார். ஆனால் மாட்டால் கிச்சனுக்கு ஒருவேளை விஷயம் நின்றிருக்கலாம், இயேசு சொன்ன வார்த்தைகளை அவளால் சரியாக கேட்க முடியல, சரியாக அதை கிரகிக்க முடியல, சரியாக அதை இதயத்தில் எடுக்க முடியல. எப்படி மாட்டால் ஆண்டவருக்காக வாழ முடியும்? எப்படி தேவனுடைய வார்த்தையின்படி மாட்டால் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும்? சிந்திச்சு பாரு, யோசிச்சு பாரு. மரியாள் சரியாக அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, ஏனென்றால் இயேசு அடிக்கடி அங்க போறதில்லை, அடிக்கடி அப்படி இருந்து செய்யறதும் இல்லை. சோ வந்து விட்டார் இயேசு, என்ன எனக்கு சொல்ல போற? உட்கார்ந்தால் பாதத்தில், ஆண்டவரே நீர் பேசும், இதோ நான் அடியேன் கேட்கிறேன், நீர் பேசும் நான் கேட்கிறேன், நீர் பேசும் நான் கேட்கிறேன், நீ பேசும் போது நான் கேட்காம வேலைகள் நான் இருந்துடக்கூடாது, நீ பேசும் இதோ நான் கேட்கிறேன். ஆனால் இன்னொருத்தையோ பற்பல வேலைகளை செய்து கொண்டிருந்தார், சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டார். இயேசு மாட்டாளை கடிந்து கொண்டார், மரியாதையோ இயேசு பாராட்டினார். என்ன கரிமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனுடைய பாதத்தை தேடுகிறோமா? தேவ பாதத்திலே அமர்ந்திருக்கிறோமா? தேவனோடு நேரம் செலவழிக்கிறோமா? தேவனுக்கென்று நேரத்தை எடுத்துக்கொள்கிறோமா? இன்றைக்கு பற்பலர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம். ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ணியா, சாரி, நேரம் இல்லை. பைபிள் வாசிக்கிறீங்களா? நேரம். ஆராதனைக்கு போகும் இல்லையா? நேரம். ஆண்டு பத்த ஊழியத்தை செய்யலையா? நேரம் இல்லை. We are so busy. So busy. இப்படியே அலுவலக நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து 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 ஒரு நாள் வரும், கண்ணை முடித்து போக முடியும். இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த யந்திரம் ஒரு நாளைக்கு நிற்கும், இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த யந்திரம் ஒரு நாளைக்கு நிற்கும். அதற்கு முன்பாக ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற நல்ல சந்தர்ப்பங்களை சரியாக நீ பயன்படுத்துவா இருந்தால் உனக்கும் ஆசீர்வாதம், உன்னால பலருக்கும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சோ மரியாள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார், மாட்டாளோ அந்த சந்தர்ப்பத்தை இழந்து விட்டார். சோ முதலாவது நாம் தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கோம், அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கும். சிலருக்கு விருப்பம் இருக்கும், அவர்களுக்கு தெரியும் ஏறும். ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் இத்தனை வருஷமாக கவனித்து வருவேன், யார் யாரெல்லாம் அமர்ந்து இருந்து தேவ வார்த்தைகளை கருத்தாக கேட்டு அதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் சீக்கிரமாய் 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 வளர்ந்து வளர்றது மட்டுமல்ல, அநேகருக்கு கனி கொடுக்கிற வருட்சங்கள் போல அவருடைய வாழ்க்கை காணப்படுறது என் கண்களால இத்தனை ஆண்டுகள் நான் பார்த்துதான் வரோம். ஏனென்றால் எல்லாவற்றை பார்க்கலாம் தேவன் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும். சோ மரியாள் சந்தர்ப்பத்தை
பயன்படுத்திக் கொண்டார். நாமும் சரியாக சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள கவனம். இன்னும் குறித்து நாம் சீக்கிரமாய் போவோமே. அதே லூகா சுவிசேஷம் 16 அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி. 16 அதிகாரம் 19 வசனத்தில் இருந்து சீக்கிரம் வாசிக்கிறீங்களா? லூகா 16 அதிகாரம் 19 வசனம்.
ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனிதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவருடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கி.
இந்த சரித்திரம் உங்களுக்கு நேரம் போகுது, இந்த கவரிங்க உங்களுக்கு தெரியும். இப்ப அங்க ஒரு பெண் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார். இங்கு ஒரு நபர் சந்தர்ப்பத்தை தவற விட்டார். நன்றாய் நான் சொல்வதை தயவு செய்து சிந்திங்க, தியானிங்க. ஐ ஆம் ஸ்பீக்கிங் தி ட்ரூத். திஸ் இஸ் தி வேர்ட் ஆஃப் காட். ஒரு ஐஸ்வர்யவான் வேதம் சொல்றது அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்திருக்க. நான் இந்த சோழிய பல விதங்களில் பேசியிருக்கேன், ஏற்கனவே இதை குறிக்கிறது. ஆனா இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் வேறொரு அங்கிள் பாக்குறேன். ஐஸ்வர்யவான் அவருடைய வாழ்க்கை எப்படி? அனுதினமும் சம்பிரமமாய், நல்ல தமிழ் பாதகம், அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு குறைவில்லை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில், அவனுக்கு ஒரு குறைவில்லை. அப்ப மற்றவர்கள் பார்க்கிறவர்கள் அவனை பார்த்து என்ன நினைக்கிறாங்க? அட, வாழ்ந்த இவனை போல அல்லவா வாழணும். ஹலோ, இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கூட இப்படி பார்க்கிற பார்வைதான் வேதனைக்குரியதாக இருக்குது. அவன் அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்திருக்கிறான். பெரிய மாளிகை, நிறைய வேலைக்காரர்கள், பங்களா வேலைக்காரர், நல்ல ட்ரெஸ், எந்த மார்க்கெட்டு போய் எந்த குடும்ப விரும்பினாலும் அதையெல்லாம் வாங்குவான். ஏண்டா இருக்குது ஆஸ்தி, என்ன சாப்பாடு, மட்டுனண்டா மட்டு, பீஃப், ஆடண்டா ஆடு, மாடண்டா மாடு, கோழி என்ன கோழி, கொண்டு வா சாப்பிடு. இதுதான் நேரம் சாப்பிடறதுக்கு, புசிக்கிறதுக்கு. தேவனே ஆசீர்வதித்திருக்கிறார், நான் புசிக்கிறேன் குடிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நீங்க இருங்க, நான் சாப்பிடுறேன், சம்பிரமா வாழ, நீங்க பாருங்க நான் வாழ்றேன். ஹலோ, அனுதினமும் நான் ஒண்ணு எக்ஸ்ட்ரா சொல்லல, நல்ல கவனி வருது, பைபிள் சரியா வாசிப்பா. அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்திருக்க, ரத்தாம்பரம் வெளியேறப்பட்ட வஸ்திரம் பறித்து, ஓஹோ பார்க்கிற கண்களெல்லாம் பறந்தா இப்படியெல்லாம் பறக்கணும், வாழ்ந்தா இப்படி ஒரு வாழ்க்கை வாழும். உலகத்தில் இருக்க அப்படி சிந்திக்கிறதே கவலை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கூட இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஓஹோ என்று உலக பிரகாரமாக வாழ்ந்த சிலரை பார்த்து அச்சா 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 வாழ்ந்தா இப்படி எல்லாம் வாழணும், அச்சிருந்தா இப்படி வாழணும் தான் வச்சிருக்கணும், இருந்தா இப்படித்தான் வாங்கணும், இப்படித்தான் வாழணும் அவங்களமா. ஹலோ ஹலோ, முடிவை கொஞ்சம் செல்லு, நெல் நிதான் செல். ஆண்டவர் இல்லாமல் அனிதனமும் சம்பரமமாக வாழ்ந்து ஈட்டில பாதாளம் போறதா, அல்லது இந்த உலகத்துல லாசுவை போல பல கஷ்டங்களை அனுபவித்தாலும் இயேசுவோடு வாழ்ந்து நித்தியத்துல பிரவேசிக்கிறதா, எது மேன்மையா? ஹலோ, இந்த உலக சொற்ப வாழ்க்கை வாழுவதுதான் நோக்கமா, அல்லது நித்தியத்தை குறித்த சிந்தனையா? சிந்தி யோசி. Where are you going to spend your eternity? இந்த வாழ்க்கை குறுகினது, இந்த வாழ்க்கை சொற்பமாக இருக்கிறது, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை சொற்பமானது, ஆனால் நித்தியம் முடிவில்லாத வாழ்க்கை, எட்டர்னிட்டி, அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். குறையவே இல்லை. ஆனால் ஆனால் நான் சொல்ல வர போயிட்டு அவ பாதத்துல ஒருத்தன் கிடக்கிறான், அவர டைனிங் டேபிள் கீழே ஒருத்தன் கிடக்கிறான், அவன் பேர் என்ன? லாசர். அவனை குறித்து இயேசு என்ன சொல்றாரு? அவன் பருக்கள் நிறைந்தவனாய். தேவனை நம்பின மனுஷன் பருக்கள் நிறைந்தவனா கிடைக்கிறான் பாரு. காரணம் இவனா இந்த
தேவனை நம்பின மனுஷன் சாப்பிடுறதுக்கு கஷ்டமா இருக்கு. நல்ல வஸ்திரம் இல்ல, நல்ல சாப்பாடு இல்ல, நல்ல நண்பர்கள் இல்ல, இருக்க ஒரு வீடு இல்ல, வேலை செய்யறதுக்கு சரத்துல திராணி இல்ல, குடும்பமும் இல்ல, ஒன்றும் இல்ல. யார் அவர்? தேவனை நம்புறவர். இப்படியான சூழலில் அவர் இருந்தாலும் தன் தேவன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை மாத்திரம் விடலப்பார். நான் அவன் கேட்கிறேன், அருமையான சிஸ்டர் பிரதர், ஒருவேளை இன்றைக்கும் உடைய வாழ்க்கையில நீ பல கஷ்டங்களை அனுபவிக்கலாம், பல பாடுகளை அனுபவிக்கலாம், குறைவுகளை அனுபவிக்கலாம். நான் அவனு கேட்கிறேன், நீ இந்த லாஸ்டோட நிலைமையில இருக்கிறாய் இல்லையே? அவன் இந்த அளவுக்கு இந்த அளவு நிலைமையில இருந்தாலும் தன் தேவன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை விடலப்பார். He is a challenge for everybody who believe in Christ. தன் வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளின் நிமித்தம் ஆண்டவரை கைவிடாமல் மரண பரியந்தம் தேவன் மேல வைத்திருந்த நம்பிக்கையினால் அவன் மறித்த போது தேவ தூதர்களால் எங்கே கொண்டு விடப்பட்டானா? ஆபிரகாமுடைய மடியில் விடப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப காரியம் என்ன? என்ன கவனிங்க, தன் காலடியிலே கிடந்த அந்த ஏழை மனிதனை இந்த பணக்காரன் கவனிக்காவிட்டான். ஹலோ, வாட் ஐ அம் சேயிங், தேவன் அவனுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை இழந்துட்டான். நான் சொன்ன நல்லா கவனிங்க. வாய் லிசன், இரண்டு பேரும் மறித்தார்கள், லாசரும் மறித்தான், ஐசுவரனும் மறித்தான். பட் லாசர் மறித்த போது தேவ தூதர்களாலே கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியில் விடப்பட்டான். ஆனா ஐசுவரியவான் மறித்து பாதாளத்திலே கிடந்து வேதனைப்படுகிறான். அப்படியானால் இந்த ஐசுவரியவான் செய்த பாவம் தான் என்ன? ஏன் இவன் பாதாளம் போக வேண்டும்? காரணம் தன் காலடியிலே கிடந்த அந்த ஏழை மனிதனை கவனிக்காவிட்டான். இந்த சந்தர்ப்பத்தை இந்த ஐஸ்வர்யவான் சரியாக பயன்படுத்தி இருந்தால் இவனும் மறித்த போது தேவ தூதர்களை கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியிலே விடப்பட்டிருப்பான். ஆனா தன் காலடியிலே அனுதினமும் கிடந்த அந்த ஏழை மனிதன், பருக்க நிறைந்தவனாய், நாதி அற்றவனாய், சாப்பாடுக்கு வக்கில்லாமல், ஒரு நேர உணவுக்கு வக்கில்லாமல், தன் டைனிங் டேபிளுக்கு சாப்பாட்டு மேசைக்குள்ளே கிடந்த அந்த மனிதனை குறித்து எவ்வளவேனும் கவலை இல்லாமல் தான் தின்றால் போதும், என் வாய்க்கு ருசியாக சாப்பிட்டால் போதும், நான் விரும்புகிற ஆடைகளை போட்டால் போதும், எனக்கு நிறைய வேலைக்காரர் இருந்தால் போதும், நான் படுக்கிறதுக்கு பஞ்சுமெத்தை இருந்தால் போதும், நான் குடிக்கிறதுக்கு நல்ல 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 ரச யூஸ் எல்லாம் இருந்தால் போதும், ஐ டோன்ட் கேர் அபவுட் திஸ் பர்சன், இவரை குறித்து எனக்கு கவலை இல்லை, இந்த ஏழை லாசருவை குறித்து எனக்கு கவலை இல்லை, இது என்னுடைய வாழ்வு, என்னுடைய சொத்து, என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய செல்வம், என்னுடையது, என்னுடையது, நான் இதை அனுபவிக்கிறேன். இந்த அசுவோட வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ற ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? சுயநலம், செல்ஃபிஷ்னஸ், நான் வாழ்ந்தால் போது, அடுத்தவரை குறித்து எனக்கு கவலையே இல்லை, அவங்க எப்படிதான் இருந்தாலும் எனக்கு நான் ஒருத்தரோடையும் பிரச்சனைக்கு போறேன், நான் உண்டு என் குடும்பம், ஹலோ, நான் ஒருத்தருக்கும் பிரச்சனைக்கு போறதில்லை, ஒருத்தருக்கும் பிரச்சனை கொடுக்கறதும் இல்லை, எல்லாரும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் உண்டு என் குடும்பம். ஓகே, நீ இப்படி நினைக்கிறது, இப்படி சொல்றது, இது உலக பிரகாரமா சரியா இருக்கலாம், ஆனா தேவ பார்வையில இது டோட்டலி ராங், இது தேவ பார்வையில முழுவதும் தவறானது. குறிப்ப இரண்டாம் அதிகாரத்தில் நாம் ஒரு வசனம் நான் வாசிக்கிறோம், மிக அருமையாக இருக்கும். இரண்டாம் அதிகாரம் 4-5 வசனத்தை படிச்சு பாத்தீங்க சொன்னால், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அடுத்த வசனம் சொல்றது, கிறிஸ்து இயேசுவிடம் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது.
இந்த எனக்கு தெரியல நீங்க எந்த அளவுக்கு இந்த வசனத்தை எல்லாம் திங்க் பண்றீங்களோ எனக்கு தெரியல. ஆனா தயவு செய்து நான் சொல்றதை சிந்திங்க. இரண்டாம் அதிகாரம் நாலாம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் நாலாம் அஞ்சாம் வசனம் இப்படியா சொல்றது, அவனவன் ரட்சிக்கப்பட்டவன் தேவனுடைய பிள்ளைகள் அவனவன் தனக்கானவர்களை அல்ல பிறருக்கானவர்களையும் நோக்குவானாக. அடுத்த வசனம் சொல்றது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கிடவது. பட் இயேசுடைய மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் இயேசுடைய சிந்தை என்னங்க, இயேசுடைய சிந்தை என்னங்க, மற்றவர்களுக்காக தன் உயிரையே கொடுத்தது பாரு. ஏன் மற்ற உனக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து தன் உயிரையே ஈன சிலுவையில ஈந்தாரே. இதை விட வேறு எது அவர் உனக்காகவும் எனக்காகவும் தரவனை யோசித்துப்பார். நீ அவரை பின்பற்றுவாயா இருந்தால், நான் இயேசுவை பின்பற்றுவதனாக இருந்தால் அவருடைய சாயல் எனக்குள்ள வெளிப்பட்டுத்தான் ஆக வேண்டும். Don't put any condition to concern to others. It is utterly wrong before the Lord. This is the truth out of the Bible. சுயநலமுள்ள கிறிஸ்தவன் உண்மையான கிறிஸ்தவன் இல்லை. நான் வாழ்ந்தால் போதும், என் குடும்பம் வாழ்ந்தால் போதும், I don't care about anybody. ஓகே, உலகத்தில் இருக்கிறவர்கள் அப்படி இருக்கிறார்கள். ஒருவேளை நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் நாம் அப்படி இருந்திருக்கலாம். ஆனா இப்போதோ நாம் தேவனுடைய பிள்ளைகள், அப்பா நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள், சீஷர்கள். அவருடைய சாயல் நமக்குள்ள வெளிப்பட வேணுமே. அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் என்ன சொல்லியிருக்கிறார், அவர் என்ன செய்ய சொல்லியிருக்கார், அதை நாம பின்பற்றணுமே, அதை நாம் செய்யணுமே, அதை நாம் வாழணுமே. அப்படி இல்லாவிட்டால் எப்படி நாம் இயேசுக்கு சொந்தமானவர்களாக இருக்க முடியும்? சிந்திங்க. இந்த ஐஸ்வர்யவான் செய்த மாபெரும் தவறு தான் என்ன? செல்ஃபிஷ்னஸ், சுயநலம், தன்னலம். தன்னையே பார்த்து கொண்டான், தன் வாழ்க்கையே நினைத்துக் கொண்டான். நன்றாய் புசித்தான், நன்றாய் கொடுத்தான், நன்றாய் உடுத்தினான். எங்க போகணுமோ அங்கெல்லாம் போனான். ஆனால் தன் காலடியிலே கிடந்த அந்த ஏழை மனிதனுக்கு சாப்பாடு போட அவனை கவனிக்க தவறிவிட்டானே பாரு. சோ ஆண்டவரால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை ஐஸ்வர்யவான் இழந்து விட்டார். என்ன கவனிங்க பிளீஸ், அவன் ஐஸ்வர்யவனாக இருந்தது பணக்கான இருந்தது தப்பில்லை. அவன் நன்றாய் சாப்பிட்டதும் தப்பில்லை. அவன் நல்ல பங்களாவில் இருந்ததும் தப்பில்லை. ஆனால் தப்பு என்னவென்றால் தன் காலில் கிடந்த அந்த ஏழை மனிதனை கவனிக்காவிட்டோம். He doesn't lose anything to somebody. இன்னைக்கு சில கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நேரத்தில் கொஞ்ச நேரத்தையாவது மட்டுமே கொடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. தாங்கள் அனுபவிக்கிற சௌகரியங்களில் மற்றவர்களுக்கு தேவையோடு இருக்கிறவர்களுக்கு, தேவையில வாடுகிறவர்களுக்கு, கஷ்டத்தில் உழறவர்களுக்கு தங்களுடைய சௌகரியங்களில் கொஞ்சத்தையாவது பகிர்ந்து கொடுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. But we believe in God. சிந்திங்க. நான் சொல்றது, இந்த ஐஸ்வர்யவான் மாத்திரம் தன் வீட்டிலே நாய்களோடு நாயாக படுத்துக்கிறந்த அந்த ஏழை மனிதன், நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கி. வாட் தட் மீனிங் பை தட்? அவருடைய நண்பர்கள் எல்லாம், லாஸ்டோடைய நண்பர்கள் எல்லாம் யார் தெரியுமா? நாய்கள். அவன் டைனிங் டேபிள் சாப்பாட்டு மேசில இருந்து ஒழுகிற துண்டுகள், துணிக்கங்களை சாப்பிடுறதுக்கு நாய்கள் ஓட்டி போடும். வீடகிரக நாயோடு நாயா கிரக ஏதாவது தொண்டு விடாதா, கிடைக்காதா, என் பசியை போக சாப்பிட்டு இருக்க, நல்லா புசிக்கிறா, திண்டு குடிச்சு ஏப்ப விட்டுட்டு கொண்டு வா, மட்டன கொண்டு வா, ஆட கொண்டு வா, மாட கொண்டு வா, கோழியை கொண்டு வா, அதை இன்றைக்கு நான் போனது அவளை எல்லாம் சாப்பிடறா, கொண்டு வா எல்லாத்தையும். Why? I want to eat everything. Because இது என்னுடையது. உண்மைதான், உன்னுடையதுதான். உனக்கு தேவன் கொடுத்தது உண்மைதான், அது தப்பில்லை. ஆனால் என்ன கவனிங்க, நான் சொல்றது சத்தியம், சத்தியமுங்க. நான் சொல்றது சத்தியம், நான் பேசுறது தேவனுடைய வார்த்தை. I know what I preach. This is the timely word. I am putting the correct time. இந்த ஐஸ்வர்யவானுக்கு சகலமும் இருந்தது, சம்பரமமாய் வாழ்ந்தான். ஆனால் காலடியில் கிடந்த அந்த ஏழை மனிதனை கவனிக்காவிட்டான். சோ இந்த இதை மாத்திரம் அவன் செஞ்சிருந்தான், அந்த நாய்களோடு நாயாக படுத்திருந்த அந்த மனிதனை ஆதரித்து அவனுக்கு அன்பு பாராட்டி அவன் தேவைகளை சந்தித்திருந்தால், அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தி இருந்தான்,
அந்த நல்ல தருணத்தை, அந்த நல்ல வாய்ப்பை இவன் நழுவ விடாமல் இருந்திருந்தால், இவன் மறிக்கும் போது இந்த ஐஸ்வர்யவானும் தேவ தூதர்களாலே கொண்டு போய் எங்கட போடப்பட்டிருப்பான் சொல்லுங்க. ஆபிரகாம் ஆகவேதான் நான் கூட சொல்றேன், உங்களுக்கு தேவனால, உங்களுக்கும் எனக்கும் தேவனால கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை நான் உணர்ந்து கவனிங்க, வாழ்வு ஒரு முறைதான் வாழ்வு. ஹலோ, இந்த வாழ்க்கை ஒரு தடவைதான். இந்த பூமியில இயேசுவுக்காக வாழுகிற வாழ்க்கை ஒரு தடவைதான், ஒரு தடவைதான், ஒரு தடவைதான். பத்து தடவை இல்லைங்க, பத்து புறவையும் இல்லை. ஒரு ஒரே ஒரு தடவை பிறக்கிறது, ஒரு தடவை மறிக்கிறது, பின்பு நியாய தீர்ப்படைவது. பல பிறவி அல்ல. இந்த பூமியில இயேசுவுக்காக வாழப்படுறது ஒரே ஒரு தடவை தான். இந்த சந்தர்ப்பத்தை நான் எப்படி நழுவ விட முடியும்? எப்படி இந்த வாழ்க்கையை நான் எப்படி நான் இழந்து விட முடியும்? சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. பரலோகத்தில் போய் இயேசுவுக்கு வாழப்போத்தில் போய் அங்க போய் சந்தர்ப்பத்தை பயன்படுத்த போறாய், அங்க போய் வாழ்க்கையை பயன்படுத்த போறாய். No, this is the time to do something for the Lord who loves you. You know what the Bible say? ரெண்டு குருதியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என்ன சொல்ல தெரியுமா? இப்பொழுதே அனுக்கிரக காலம், இன்றைக்கே ரட்சணியனால். இப்பொழுதே அனுக்கிரக காலம். ஹலோ, அதான் நீங்க எத்தனை பேர் அதை வாசிச்சீங்க, என்ன கோணத்துல சிந்திச்சீங்க தெரியாது. யூ நோ தட் வாட் இஸ் தி மீனிங், என்ன கவனிங்க. இப்பொழுதே அனுக்கிரக காலம் சொல்றேன் கேளுங்க, அது அங்க இங்க பண்ணியாது, என்ன கவனிங்க. ரெண்டு கொரிந்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம், இப்பொழுதே அனுக்கிரக காலம், இன்றைக்கே ரட்சணியன், நாட் டுமாரோ பட் டுடே. நாளைக்கு அல்ல, இன்றைக்கு. ஏனென்றால் இப்பொழுதே அனுக்கிரக காலம். This is the time to do something for the Lord. ஆண்டவருக்கென்று எழும்பி கிரியை செய்யக்கூடிய ஒரு சரியான காலம் இந்த காலம். இது என்ன காலம்? அனுக்கிரக காலம் அப்பா, இது அனுக்கிரக காலம், இது கிருபையின் காலம், இது கிருபையின் நேரம். இந்த காலத்தை நீ தவறவிட்டால், இந்த நேரத்தை நீ தவறவிட்டால், திரும்ப ஒரு தடவை தேவனால் இந்த காலமும் இந்த நேரமும் இன்றைக்கு நீ வாழ்கிற வாழ்க்கை திரும்பி ஒரு தடவை தேவனால தரப்படவே மாட்டாது என்கிற சத்தியத்தை நான் உனக்கு சொல்றேன். ஆகவே இந்த வாழ்க்கையை பயன்படுத்து, ஆகவே இந்த வாழ்க்கையை பயன்படுத்து, இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாத. வாழ்க்கை திரும்ப 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 வரப்போற இல்ல, பூமிக்கு திரும்ப 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 வந்து நாம மறுபுறவுகள் எல்லாம் எடுத்து ஆண்டவருக்காக வாழ போடுறது இல்ல. ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு தரவு தான். சிந்திச்சு பாரு, ஒரே ஒரு தரவு தான் இந்த பூமியில இயேசுவுக்கு மகிமையாக வாழ முடியும். இதை எப்படி நாம் தவற முடியும்? இதை எப்படி நாம மிஸ் பண்றது? இதை எப்படி நாம் இழக்கிறது? How? How it should be possible? Think about that. ஐஸ்வர்யவான் அனுதினவு சம்பரமாக வாழ்ந்தார், ஆனால் இறந்த சந்தர்ப்பத்தை இழந்துட்டார். இவன் அந்த அந்த ஏழை மனிதனுக்கு உதவி செய்திருந்தான், அவனை கவனித்திருந்தான். அவனும் மறிக்கும் போது தேவதூதர்களால் ஆபிரகாம் மறித்து கொண்டே விடப்பட்டிருப்பான். நீ வாழ்கிறாயா? நல்லது. உன்னை தேவன் ஆசி வச்சிருக்கார, சோதரன். ஆனால் ஏழை லாஸ்தருக்கள் ஏராளம், மறந்துடாது, மறந்துடாது. ஏழ்மையில வாடுகிற லாஸ்தருக்கள் ஏராளம், மறந்துடாது. நீ சாப்பிடும்போது அதை குறித்து யோசி. இதனால உடுப்பு போடுற ஆண்டவருக்கு சோத்திரம். இதை கொஞ்சம் சிந்து. நல்ல படுக்கையில படுக்கிறாயா? கொஞ்சம் சிந்து. நல்ல வாகனத்துல போறாயா? இதை கொஞ்சம் சிந்து. கர்த்தர் உனக்கு தந்த ஆசீர்வாதங்களை அனுபவி, சந்தோஷம், அது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் ஏழை லாஸ்தருக்களை மறந்துடா. ஏனென்றால் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போகும்போது நாம் ஒன்றையும் கொண்டு போக போறதில்லை.
இயேசுவுக்காக நாம் எதை செய்தோமோ அதான் நம்மோட கூட இருப்பு. இதோ behold I am coming soon, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைக்கு ஏத்த பலன், இந்த உலகத்தில் இயேசுவுக்காக நான் என்னென்னலாம் செய்தேனோ அதுக்குரிய பலன் அவர் வரும்போது அவரோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. அந்த நாள் வருகிறது, அந்த நாள் வருகிறது, அந்த நாள் வருகிறது. ஹல்லேலூயா. உனக்கு தேவன் கொடுத்த அருமையான இந்த வாழ்க்கையை தவற விடாது, அதை பயன்படுத்து. நேரம் போறபடி நாம் சீக்கிரமாய் போவோமே. அடுத்து இன்னொரு பார்ப்போம், மத்த 27 அதிகாரம். இந்த பட்டியல் நீண்டே போகும், ஆனா ட்ரை டு ஃபினிஷ் இட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். பாருங்க 27 அதிகாரம், மத்த 27 அதிகாரம் 3 வசனத்தை 27:3 இன்னொரு வசனம் பாருங்க.
அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த ஜூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனசாகப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியத்துக்கும் மூப்பரிடத்துக்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனாலே பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது உண்பாடு என்றார்கள்.
இது என்ன தெரியும், எங்களுக்கு என்ன, அது உண்பாடு, நீ பார்த்துக்கோ. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஜூதாஸை குறித்து பேசிக்கிறேன், கொஞ்சம் வித்தியாசம் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போறேன். என்ன தெரியுமா, குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று உணர்ந்தார். குற்றம் செய்யும் போது சிலர் அவனுக்கு துணை நின்றார். அவன் குற்றத்தை உணர்ந்த போது ஒருவரும் அவனோட இல்லை. ஹலோ, உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது, விளங்குதான். அவன் குற்றம் செய்யும் போது பலர் அவனுக்கு துணை நின்றார். என்ன, இயேசுவை காட்டி கொடுக்கிறேன், ஓகே காட்டி கொடு, நான் உனக்கு பணம் தரேன். இப்ப அவன் குற்றத்தை தான் உணர்ந்த போதும் ஒருத்தர் என்ன சொல்றான், அது எங்களுக்கு இல்ல, அது உண்பாடு, அது நீ எங்களுக்கு இதை பற்றி கவலை இல்லை, அது உண்பாடு. நான் சொல்ல கேளுங்க, தவறான காரியங்களுக்கு பாவ காரியங்களுக்கு துணை போனால் ஒரு டைம் வரும், அதுக்கு என்ன, அது உண்பாடு என்று சொல்லி அவர்கள் உங்களை தனியே போட்டுவார். ஆகவே யாக்கிறதை கவனமாரு. சரி போட்டு எடுத்துக்கொண்ட டாபிக் என்ன தெரியுமா, யூதாஸ். இவரை குறித்து நான் பார்க்கணும் சொன்னால் நேரம் போது அப்போஸ் நோடிக்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்க 1 அதிகாரத்தில் பேதுரு சொல்றாரு, தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை இழந்து போனார். தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை இழந்து போனான், அப்போஸ்தல பட்டத்தை என்ன செய்தான், இழந்து போனான் என்று அப்போஸ் நாகிய பேதுரு அங்க அப்போஸ்தல 1 அதிகாரத்தில் சொல்றதை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். 1 அதிகாரம் 24 வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னா, எல்லாருடைய இருதயங்களையும் மறைந்திருக்கிற கர்த்தாவ யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக என கவனிங்க. இழந்து போன ஊழியம், இழந்து போன அப்போஸ்தல பட்டம் என கவனிங்க. யூதாஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும், 12 ஒருவன் அப்போஸ்தலன், இயேசுவால தெரிந்து கொள்ளப்பட்டவன், அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். சோ இந்த யூதாஸ் என்ன செய்தான், காட்டி இயேசுவை காட்டி 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்து அவன் செய்த குற்றம் நமக்கு தெரியும். சோ இப்ப என்ன நடக்குது, இங்க பேதுரு சொல்றாரு இழந்து போன ஊழியத்தை, இழந்து போன அப்போஸ்தல பட்டத்தை. சோ மற்ற 11 பேரும் தேவன் அவங்களுக்கு கொடுத்த நல்ல ஊழியத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டாரு. ஆனா இவன் ஒருத்தன் மாத்திரம் அதை மிஸ் பண்ணிட்டான். சொல்றது மற்ற 11 பேரும் ஆண்டவர் அழைத்த அந்த மகிமையான ஊழியத்தை, அந்த நல்ல சரியான அந்த ஊழியத்தை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டான். ஆனா இவனும் அதை மிஸ் பண்ணிட்டான், மிஸ் பண்ணிட்டான், மிஸ் பண்ணிட்டான். இழந்து போன ஊழியம், ஊழியம் என்பது என்னன்னு நமக்கு ஒரு நாளை பார்ப்போம். என்னன்னு மாத்திரம் சரியான பிகர் என்ன, ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றம், இழந்து போன ஊழியம். அவன் திரும்பவும் அதை பெற்றுக் கொள்றதுக்கு வாஞ்சித்தான், முடியாமல் போயிடுச்சு. சத்தான எழுதப்பட்டு குத்த உணர்வு அவனை வாதித்தவன், குத்தமட்ட ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்ற குத்த உணர்வு அவனை வாதித்ததால் நான்கு கொண்டு சத்தான. எவ்வளவு பரிதாபம் இல்லையா, கொடுக்கப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தை எத்தனையோ பேர் இருக்கத்தக்கதாக இந்த 12 பேரில் ஒருவன் என்கின்ற ஒரு மகா பெரிய பாக்கியத்தை பெற்றுக் கொண்டாரே. எத்தனையோ 70 பேர் இயேசுவை
பின்பற்ற போது ஒரு இரவு முழுவதும் இயேசு மறையிலிருந்து ஜெபிச்சு பன்னிரு பேரை தெரிந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம் லூக்கா சுவிசேஷத்தில். அந்த பன்னிரு பேர் பேர்ல இவர் ஒருத்தனாக இருக்கிறார். அவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கோம் தெரியுமா? வெளிப்படுத்த விஷயத்தை நாம் வாசிக்கும் போது ஏழு சுவர்கள், ஏழு நகரத்தை சுற்றிலும் அஸ்திபாரங்கள், சுவர்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அதுல அப்போஸ்தலருடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டுக்க, நித்தியத்துல கூட இவர்கள் பெயர்கள் எழுதப்படு, 12 அப்போஸ்தலருடைய பெயர்களும் நித்தியத்துல கூட எழுதப்பட்டுக்க. அந்த மகிமையான பாக்கியத்தை இழந்து போனான். எதற்காக? 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு தேவனால் அருளப்பட்ட அரிய வாய்ப்பை, நல்ல சந்தர்ப்பத்தை இழந்து போனானே, என்ன பரிதாபம். சிந்தி சிந்தி பிரியமான என் அருமையான ஊழியக்காரர்களே, தேவனால் உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை குறித்து ஜாக்கிரதையா எச்சரிப்பார். இந்த உலக ஐஸ்வர்யங்கள், இந்த உலக சௌகரியங்கள், இந்த உலக மேன்மைகள், இந்த உலக காரியங்கள், இவைகளுக்காக தேவனால் உனக்கு கொடுக்கப்பட்ட மகிமையான ஊழியத்தை, வாய்ப்பை இழந்து போகாது, இழந்து போகாத, இழந்து போகாத. பிற்பாடு நீ கண்ணீர் விட்டு தேடினாலும் அது நமக்கு கிடைக்காமல் போகும். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கத்தக்கதா, நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற, நமக்கு இந்த வாக்கியத்தை தந்திருக்கிறார். அவருக்கு வேலை செய்கிற ஒரு மாபெரும் சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இதை விட்டுவிட நமக்கு நம்மால முடியுமா? உங்களுக்கு தெரியுமா, இங்கிலாந்து, யூகேக்கு, இங்கிலாந்துக்கு போனீங்க சொன்னா அங்க பத்திரிக்கை பலஸ் பார்ப்பீங்க. ராணி அம்மா, குயின், த மெஜஸ்டிக் குயின் இருக்காங்க. அங்க எங்க இருக்காங்க? மாளிகையில் இருக்காங்க. மாளிகை சுத்திலும் இரும்பு வேலி போட்டிருக்காரு. நான் அதை பார்த்தேன். வாசல ரெண்டு பேர் நிக்கிறாங்க. எங்க? அதுவும் உள்ளுக்கு இருக்க வாசல்ல, வெளியே இருக்க வாசல், இரும்பு கதவுகளால போற வாசலுக்குல ரெண்டு பேர் நிக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற உடுப்பை பார்த்தாலே நமக்கு ஆச்சரியம். ராணியம்மா எங்கேயோ இருக்கிறாங்க, ஆனா இங்க வாசல்ல நிக்கிறாங்க ரெண்டு பேர். என்ன விதமான உடுப்பு தெரியுமா? பெரிய தொப்பி எல்லாம் வச்சு டஸ்ட் பண்ணி பார்க்க வடிவார். இதுல இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? நான் போய் கிட்ட நின்று போட்டோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண, நான் என்னெல்லாமோ கதைச்சு பார்த்தேன். அவன் திரும்பிய பார்க்கிறான். இது எதற்கு இந்த அட்டென்ஷன்? உள்ள மாளிகையில இருக்கிறார். அவருக்கு வேலைக்காரன்னா இங்க அவரை அம்மா உள்ள இருக்கிறார். இப்படியே என்ன கஷ்டமான வேலையப்பா, காலை தேர்ந்தெடுப்பா இல்ல, கையே மாட்டா இல்ல, காலையும் மசைக்கிறான் இல்ல, இங்க ஒரு மனிதன் காலெல்லாம் உழைக்கு. இப்படியே யாருக்கும் காட்டணும் தாய்மாட்டா, இப்படியே இருப்பான். யாரும் போகலாம், ஆனா அவன் கதைக்க மாட்டான். இப்படியே இருப்பான், இப்படியே இருப்பான். ராணியம்மா சம்பளம் போற என்ன கவனிங்க, இந்த உலக பிரகாரமான ராணிக்கு, ராஜாக்களுக்கு இவ்வளவு, ராஜாக்களுடைய வேலைக்கு இவ்வளவு மதிப்பெண்ண. ராஜாதி ராஜாட வேலையை செய்யற நீயும் நானும் எப்படிப்பட்டவள் தெரியும். டோன்ட் லூஸ் வாட் யூ டூ நவ். நீ ஆண்டவருக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அற்ப சொற்ப காரியங்களுக்காக தூக்கி எறியாது. தேவனால் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை குறித்து ஜாக்கிரத. யூதாஸ் ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்பை இழந்து போய்விட்டார். நமக்கு அது எச்சரிப்பாக இருக்கட்டும். நீயும் நானும் தேவனால நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை இந்த உடல்ல உயிர் இருக்கும் வரைக்கும் செஞ்சுட்டு போயிடுவோம். சரி, ஒரு ஆமைய சொல்லுங்க, ஒரு அலலியா சொல்லுங்க. இயேசு ஜீவிக்கிறார். கடைசியாக ஒரு பெண்ணை மாத்திரம் நான் பார்த்து நான் முடிக்கிறதுக்கு யோசிக்கிறேன். கொஞ்சம் பழைய பாட்டுல ஒரு ஆளை பார்ப்போமே, சீக்கிரம் பாருங்க. எஸ்தர் புத்தகத்தை கொஞ்சம் திருப்பி கொண்டு எடுத்தா கொஞ்சம் பக்கத்துக்கு சொல்லுங்க, சில பேர் தடுமாறுவாங்க. நாலாம் அதிகாரம் படிங்க, 14 இருந்து பதினாறு வரை.
நீ இந்த காலத்திலே
628 பக்கம் எடுத்து கொடுங்க, 4 14-16 வரை. சரி வா.
நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால்,
இந்த காலத்திலே நீ மௌனமா இருந்தால்,
யூதருக்கு சகாயமும்
ரட்சிப்பும்
வேறிடத்திலிருந்து
எழும்பும். அப்பொழுது
நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு
உதவியா இருக்கும்படி
உனக்கு ராஜமேன்மை
கிடைத்திருக்கலாமே.
யாருக்கு தெரியும்,
யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார்.
அப்பொழுது எஸ்தர் முதலாயக்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் குடிவர செய்து 3 அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் சாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல
சொன்னேன். நான் செத்தாலும் சாகிறேன். You know, this is the ministry. Listen, you know what is the... ஊழியமான என்ன தெரியுமா? செத்தாலும் சாகர். There was a queen. இன்னைக்கு யூகே இங்கிலாந்துல இருக்கிற ஒரு குயின் வந்து அந்த நாட்டு குயினா இருக்கலாம். ஆனா இவ்வளோ எத்தனையோ நாடுகளுக்கு ராஜா, பெரிய ராஜ்யம், பெரிய கிங்டம், ராஜாதி. அருமையா இருக்கும் இந்த போஷனை விளங்கப்படுத்த நேரம் போமா? சொல்ற கவனி யூதர் எல்லாவற்றையும் எல்லாரையும் அழித்து ஒழுக்கிற ஒரு ஒரு சதி திட்டத்தை ஆமான் என்கின்ற ஒரு மனிதன் தீட்டின போது, ஒருதான் என்கின்ற ஒரு தேவ மனிதன் எழும்பி தன் பராமகள் எஸ்தர் ராஜாதியாக உட்கார்ந்திருக்கிற போது அவளை பார்த்து சொன்னார், இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீ அழிவாய், நீ தப்பலாம் நினைக்காதே. இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறத்தில் எழும்பும். நான் சொல்றதை கேளுங்க, இந்த அனுக்கிரக காலத்தில் நீங்களும் நானும் பேசாமல் இருந்தால் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு இன்னொருத்திலிருந்து ரட்சிப்பு எழும்பும். ஆனா நீயும் நானும் தேவனுக்கு முன்பதாக குற்றவாளியாக மாறும். அவை இது காலம், இது அனுக்கிரக காலம், இது ரட்சணியினால் இப்பொழுதே ஆண்டவருக்கு நாம் சேவை செய்கிற வேலை செய்கிற ரட்சிப்பின் ரட்சதி அறிவிக்கிற நல்ல காலம் இதுதான். பாருங்க சரிண்ணா, ஒரு ஆமே சொல்லுங்க. சோ என்ன கவனிங்க, அந்த வசனத்தில் அவர் கடைசியா சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு, இதுதான் முக்கியமான காரியம், நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே. ராஜாதியே, ராஜாதியே, உனக்கு ராஜ்ய மேன்மை இருக்கிறது உண்மைதான். ஆனால் உன் சொந்த ஜனங்கள் எல்லாம் அழிய போறார்களே, நீ மாத்திரம் ராஜ்ய குமாரத்தியா இருக்கலாம் என்று நீ நினைக்காதே. ஆகவே உனக்கு தேவனால கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ராஜ்ய மேன்மையை பயன்படுத்தி, இந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி யூத குலத்தை நீ ரட்சிக்கிறதுக்கு முயற்சி செய். அப்படி இல்லாவிட்டால் நீ அழிந்து போவாய். நீ எனக்கு பராமகள் தான், ஆனாலும் என் ஜனத்தை குறித்த பாரம் எனக்குள்ள இருக்கிறது. என் ஜனங்களின் அழிவை என்னால் சகிக்க முடியாது. ஆகவே நீ ராஜகுமாரத்தி, ராஜாவுக்கு முன்பாக பருந்து பேசக்கூடிய பலன் உனக்குள்ள இருக்கிறது, அந்த பொசிஷன் உனக்குள்ள இருக்கிறது. ஆகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் ஜனங்களுக்காக நீ ராஜாவிடத்தில் பிரவேசிக்க வேணும். உன் ஜனங்களுக்காக நீ ராஜாவிடத்தில் பருந்து பேச வேணும். உன் ஜனங்களை காப்பாற்றுற ஒரு பெரிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது. ஆகவே இதற்காகத்தான் உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கிறது. யாருக்கு தெரியும்? ஆகவே ராஜாத்தியே, நீ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்து. ஆகவே ராஜாத்தியே, நீ இந்த நல்ல தருணத்தை, இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி உன் ஜனத்தை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய், முயற்சி செய், முயற்சி செய். எனக்கு என்ன போச்சு? நான் தான் குயினாயிட்டு, நான் பழசுல இருக்கிறேன். எனக்கு ஒரு குறைச்சலும் இல்லை, பாதுகாப்பு இருக்குது, வேலைக்காரர்கள், சாப்பாடு இருக்கிறதுக்கு நான் சொல்ல வேண்டியவன். ஐ ஹேவ் எவ்ரிதிங், அவைலபிள் எவ்ரிதிங், ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிபடி பிகாஸ் ஐ ஆம் எ குயின். அப்படி இருக்கேலாதனி
இந்த காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கிறது. ஆகவே நீ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்து, இந்த வாய்ப்பை பயன்படுத்து, இந்த தருணத்தை பயன்படுத்தி உன் ஜனத்தை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய். தேவ ஜனமே, நான் முடிக்கிறேன். உனக்கு நல்ல ஆற்றல் இருக்குது, நல்ல அறிவு இருக்கு, நல்ல திறமை இருக்கு, செல்வம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, வசதி இருக்குது, மற்றவர்களிடத்தில் இல்லாத சில முக்கியமான சில காரியங்கள் உள்ளத்தில் இருக்கலாம். இருக்கிறது உண்மை, இருக்கிறது உண்மை, இருக்கிறது உண்மை. ஆனால் இவற்றை வைத்து நீ என்ன செய்து கொண்டிருக்க? யாருக்கு தெரியும் இந்த காலத்துக்கு உதவியாக இருக்க உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. இந்த காலத்தில் பலர் ரட்சிக்கப்படவும், பலர் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளவும், பலர் தேவனுக்குள்ளே எழும்பவும், சத்தியத்திலே கட்டப்படவும், சபை வளரவும், தேவநாமம் மகிமைப்படவும், உனக்குள்ளே இருக்கிற தாளந்துகள், திறமைகள், செல்வங்கள், செல்வாக்குகள், whatever you have, என்ன நீ வைத்திருக்கிறாயோ அவைகள் தேவனுக்காய், தேவ ராஜ்யத்துக்காக பயன்படாவிட்டால் நாள் ஒன்று வரும், நீ தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாய் காணப்படுவார். எனக்குள்ள இருக்கிற தாளந்துகள், எனத்தில் இருக்கிற திறமைகள், எனக்கு தேவன் தந்த கிருபைகள், தேவனுக்கு தந்த வரங்கள், தேவனுக்கு தந்த வாழ்வுகள், whatever anything that I have in this life, தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் விருத்திக்காக நான் பயன்படுத்தாமல் நான் அப்படியே அவர்களை வைத்து நான் வாழ்ந்து நான் கண்ண மூடுவேனாய் இருந்தால் ஒரு நாள் வரும், தேவனுக்கு முன்பாக நான் குற்றவாளியாக காணப்படுவேன். ஆகவே நான் ஒன்று செய்கிறேன், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறேன், முயற்சி செய்கிறேன். தேவ ஜனமே, உனக்கு அருளப்படுகிற நல்ல வாய்ப்பை தவற விடாது. ஒருவருக்கு நற்செய்தி அறிவிக்கூடிய தலனுடத்தில் இருக்குதா? சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குதா? ஒருவருக்கு உதவி செய்யறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்குதா? ஒருவர் சத்தியத்தில் கட்டியெழுப்பக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதா? ஒருவர் கிறிஸ்து